நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு வெளியல் என்று பெயரிட்டான். அவன் வெளியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை செலுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடைசந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடைசந்து நரம்பை புசிக்கிறதில்லை.
அருமையான யாக்கோபுடைய கதையில நம்ம அநேக காரியங்கள் படித்துக் கொண்டோம். நம்ம வாழ்க்கையிலயும் அநேக நேரங்கள்ல ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படுறது உண்டு. அந்த சூழ்நிலையில கடவுள் வந்து எனக்கு உதவி செய்யலாம், என்னால இதுல இருந்து தப்பவே முடியாது, கடவுள் வந்து எனக்கு ஏதாவது செய்யலாம், எனக்கு என்னால பண்ணவே முடியாது, என்னென்னவோ பண்ணி ட்ரை பண்ணியாச்சு, காட் ஷுட் ஹெல்ப் மீ. அது ஒரு ஒரு சுகவீனமா இருக்கலாம், இல்ல ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல நிம்மதி இல்ல, குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ரொம்ப தனிமை இருக்கலாம், குற்ற உணர்வா இருக்கலாம், இல்ல பாவ பழக்கங்களா இருக்கலாம், ஒரு குடியா இருக்கலாம், எந்த விதமான பாவ பழக்கமாவும் இருக்கலாம். இதுல இருந்து என்னால காப்பாத்திக்கவே முடியாது, ஒரு கிரைசிஸ்ன்றது நம்ம லைஃப்ல. இதுல இருந்து கடவுள் எனக்கு உதவி செய்யலாம், என்னால காப்பாத்தி கொள்ளவே முடியாது, ஆண்டு டெஸ்பரேட் சுச்சுவேஷன், என்ன கடவுள் வந்து காப்பாத்தணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது வாழ்க்கையில ஏற்படுறது உண்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் யாக்கோபுடைய லைஃப்ல ஏற்பட்டுச்சு. அவர் ஈசாவை சந்திக்க போகும்போது ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன். இந்த சூழ்நிலையை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் இந்த பிரச்சனையை எடுத்து போட்டாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறது. இதுல இருந்து காப்பாத்திட்டாருன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனா கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற பதிலே வித்தியாசமான பதில். அவர் எப்படி பதில் கொடுக்கிறாருன்னா, நம்ம இதுல இது போயிடுச்சுன்னா நான் நிம்மதியா வாழ்வேன் நம்ம நினைச்சுக்கிறது. ஆனா கடவுள் எப்படி பதில் கொடுக்கிறாருன்னா, இந்த சூழ்நிலையை வச்சு நம்மள உடைக்கிறாரு, நம்மள உடைக்கிறார். நம்ம வந்து நம்மளுடைய சுயத்துல சார்ந்து இருப்பத, நம்மளுடைய சுய மேல டிபெண்டா இருக்கிறத அதை நிறுத்துறாரு. இன்னுமே நீ உன்னை நம்பி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி, இன்னுமே உன்னை நம்பி இருந்தா முடியாதுன்ற மாதிரி நம்ம சுயத்தின் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கைய அவர் உடைக்கிறார். அது உடைச்சிட்டு நம்ம திக்கற்ற நிலையில அவரை பிடிச்சி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், இன்னுமே என்ன நம்ப முடியாதுன்னு உதவி செய்யும் போது அப்ப நம்மளை ஆசீர்வதிக்கிறார். புரியுதுங்களா? அதான் யாக்கோபு அந்த ஒரு ஒரு சீனா வர மாதிரி நம்ம பாக்குறோம். யாக்கோபு வந்து அந்த இடத்துல இருந்து முதல் பண்ண பிளான் உங்களுக்கு தெரியுங்களா? என்ன பிளான் பண்ணாருன்னு, ஈசா வரும்போது என்ன பிளான் பண்ணாரு? ஒரு கூட்டத்தை ஈசா வந்து அடிக்க வந்தா நம்ம ஓடிடலாம் அப்படின்னு தானே பிளான் பண்ணாரு. இப்போ ஓட முடியுமா? அவர்னால ஏன் ஓட முடியாது? கால் உடைஞ்சிட்டா எங்க ஓடுறது? காலை உடைச்சிட்டாரு இல்லையா, ஓடவே முடியாது, ஓடவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி பண்ணி விட்டுறாரு நம்ம, அந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது, மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாரு. ஆனா அந்த டைம்ல நம்ம ஓடவே முடியாது. அப்போ கடவுளை கெட்டியா சார்ந்து பிடிக்கும் போது தான் நம்மளை பிளஸ் பண்றாரு, அதே சூழ்நிலையில பிளஸ் பண்றாரு சூழ்நிலையில. புரியுதுங்களா? நம்ம உடஞ்சு அதுக்காக தான் கடவுள் பயன்படுத்துறது. நம்ம எல்லாருமே யாக்கோப் மாதிரி சுயநலவாதிங்க, சுயநலவாதிங்க. ஏதாவது கடவுள் கொடுக்கறத நம்மளுடைய சொந்த காரியத்துக்கு பயன்படுத்திக்கிறது. கடவுள்கிட்ட ரொம்ப உருக்கமா ஜபம் பண்ண வேண்டியது, என்ன அதுல காப்பாத்து, இதை ஆசீர்வதியும், அதை பண்ணும், இதை பண்ணும்னு ஜபம் பண்ண வேண்டியது. அவர் கொடுத்துட்டாருன்னா நம்மளுடைய பேரை பெருசு பண்ணிக்கிறதுக்கோ, நம்மள பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறதுக்கோ அதுக்கு தான் யூஸ் பண்றது. நம்ம அது பண்ணாதபடிக்கு நம்மள உடைக்கிறாரு அவர். புரியுதுங்களா? அது நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நம்ம ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிறது இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கடவுளுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். யாக்கோப் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தா, நிறைய பேர் அப்படிதான் பண்றது, கடவுளை யூஸ் பண்ணிக்கிறது என் வாழ்க்கைக்கு. எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு, கடவுளை யூஸ் பண்ணி. இல்ல, கடவுள் என்ன சொல்றாரோ அந்த மாதிரிதான் நான் வாழ போறேன், அவருக்காகத்தான் நான் இருக்கிறேன், எனக்காக அவர் இல்ல. புரியுதுங்களா? அதை பார்க்கும்போது யாக்கோபுடைய அந்த காட்சியில் நம்ம பாக்குறோம், ஆல் நைட்டு ஃபைட்டு, ஆல் நைட்டு ஃபைட்டிங் நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச பிறகு அவர் கடவுளை உடைச்சிட்டார், அவர் காலை உடைச்ச பிறகு அப்பதான் கடவுளையே அவர் மேற்கொண்டாருன்னு போட்டிருக்கு. யூ ப்ரிவேல்டு வித் காட், யூ ப்ரிவேல்டு, யூ கடவுளே ஓவர் கம் பண்ணார். நான் போன வாரம் சொன்னேன் எப்படி ஓவர் கம் பண்றது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கடவுளையே நம்ம மேற்கொள்ள முடியும், கடவுளை மேற்கொள்ள முடியும். எப்படி மேற்கொள்றது? அவர்கிட்ட ஃபைட்டிங் பண்ணி மேற்கொள்ள முடியாது, அவர்கிட்ட போராடி மேற்கொள்ள முடியாது, அவர் காலை பிடிச்சுக்கிட்டு மேற்கொள்ள முடியும். ஆண்டவரே நீர் என்ன காப்பாத்தலன்னா முடியவே முடியாது. நான் சொன்ன ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரங்க வந்து நம்மள சில பேர்னா கேட்பாங்க, கேட்டுட்டு நம்ம கொடுக்கல இப்படி இப்படின்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனா இப்போ இந்த சுதான் ஆப்கானிஸ்தான்ற இடத்துக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அங்க பிச்சை எடுக்கிறவங்க சாதாரணமா உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. சாமி சாமி நீங்க கொடுக்கலன்னா கீழே பிறண்டுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. கொடுக்கற வரைக்கும் நம்மளால அவங்கள மேற்கொள்ளவே முடியாது, கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் கடவுளை நம்ம மேற்கொள்ள முடியும். அவர்கிட்ட விடாம நீ என்ன வழி நடத்தலன்னா, இதுல இருந்து எனக்கு இந்த பழக்கம் சின்ன வயசுல இருந்து இருக்கு, இதுல இருந்து நீ என்ன காப்பாத்தலன்னா, அப்படி கடவுளை பிடிச்சிக்கும் போது தான், உடஞ்சி அவர் பிடிச்சிக்கும் போது தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அவர் யாக்கோபு அறிக்கை கூட இடுறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. கடவுள் தெரியாதா யாக்கோபு பேரு தெரிஞ்சுக்கணும் நான் கேட்கிறாரு. இல்ல தெரியும், என்னது கேட்கிறாருன்னா, உங்க என்ன கேரக்டர் உண்டு என்ன அது எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி. என் கேரக்டர் யாக்கோபு, நான் ஏமாத்துற ஆள், நான் நாடகம் போடுற ஆள், நான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு என் பேருக்கு யூஸ் பண்ணிக்கிற ஆள் நான். அந்த மாதிரி யாக்கோபு நான் அவர் கன்ஃபெஸ் பண்ணும்போது தான் இப்படிதான் கடவுள்கிட்ட நீங்க செய்ய முடியும். புரியுதுங்களா சீக்ரெட் உங்களுக்கு? இதுதான் கடவுள்கிட்ட நம்ம கடவுளையே மேற்கொள்ற பவர் எங்க கிடைக்குதுன்னா, நம்ம நம்மள திக்கற்றவர்களாக நம்முடைய சொந்த முயற்சிகள், சொந்த தகுதி, நான் எதுக்குமே பாத்திரம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய சொந்த முயற்சியில பண்ணா எதுவுமே சரியா வராது, எல்லாமே தப்பாதான் போவோம், நீர் எனக்கு உதவி செய்யலண்ணா, நீர் எனக்கு உதவி செய்யலண்ணா, முடியாது ஆண்டவரேன்னு செய்யும் போது தான் அது பெரிய பிளஸ்ஸிங்கா வருது. அவர் அந்த நேரத்துல அவரு நம்ம வந்து நம்ம மாம்சத்தின் மேல நம்ம நம்பி இருக்கிறத அதை உடைக்கிறாரு. உடைக்கும் போது கடவுள் இன்னும் இன்னும் கூட என்ன சொல்லி தர்றாருன்னா, நம்ம சொந்த முயற்சிகள்ல சொந்த பலத்தினால அவருடைய உதவி இல்லாம அவரை சார்ந்தில்லாம நம்ம செய்கிற எந்த காரியமும் சரியா வரப்போறதே இல்லை. அது ஒருவேளை சக்சஸ் ஆனாலும் அது நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த திருப்தியை கொடுக்க போறதே இல்லை. புரியுதுங்களா? இந்த சொந்த முயற்சினால எதுவுமே ஆக போறது இல்லை. அதான் திக்கற்ற நிலையில அவரை பிடிச்சிக்கிறதுலதான் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னும் போது அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவரை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்தார். யாரு? கடவுள் வந்து யாக்கோபு ஆசீர்வதிச்சார், ஆசீர்வதிச்சார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். கடவுள் ஆசீர்வதிச்ச மனுஷன் நீங்க பாக்கணும்னு விரும்புறீங்களா? கடவுள் ஆசீர்வதிச்ச மனுஷன் யாரு தெரியுங்களா? கடவுள் ஆசீர்வதிச்ச மனுஷன் டிவில ஒருத்தர் நின்னுகிட்டு, இந்த அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நீங்க டபுள் பெட்ரூமா இருந்தா உங்களுக்கு ஃபோர் பெட்ரூம் வீடு வாங்கி கொடுப்பார், உங்களுக்கு சின்ன கார்ல மாருதி வீட்டுல போய்கிட்டு இருந்தா உங்களுக்கு மர்சிடிஸ் கொடுப்பாரு, இப்படி பெரிய கார் இது ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பாருன்னு. எனக்கு என்னன்னு சொல்லலான்னு வந்துச்சுன்னா, உன் காரும் வீடும் உன்னோடு சாவட்டையான்னு சொல்ற மாதிரி வந்துச்சு எனக்கு. அதுவா கடவுளுடைய ஆசீர்வாதம்? அதுவா கடவுளுடைய ஆசீர்வாதம்? உலகத்துல காசு வந்தா ஆசீர்வாதம். அப்போ வெங்கடேஷ் பெருமாள் கிட்ட போலாம், நிறைய கொடுப்பாரு அவர். அதுவா கடவுள் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷன் யாரு தெரியுங்களா? கடவுள் ஆசீர்வதிக்கிற மனுஷனை எப்படி தெரியுமா பார்க்க முடியும்? யாக்கோபு கிட்ட பாக்குறோம். கடவுள் ஆசீர்வதிச்சவனும் அவருக்கு என்ன ஆசை? கடவுள் ஆசீர்வதிக்கும் போது இவ்வளோ நேரம் உலகம் அது வேணும் இது வேணும் இது வேணும்னு உலகத்துல டென்ஷன் ஆகி அந்த உலகத்து மேலேயே மனசு வச்சு வாழ்க்கையெல்லாம் தன் சொந்த முயற்சினால அதை அடையணும் இதை அடையணும்னு டென்ஷன் ஆகி வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன், அவனுக்கு இன்னுமே அது ஒரு புது ஆசை அவனுக்குள்ள வருது. இந்த புது ஆசை என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இந்த பக்கமே திரும்பவே மாட்டான் அவன். இது வேணும் அது வேணும் அது வேணும் சுயநலமா அலையிற உலகத்துல அழியிற மனுஷனுக்கு கடவுள் ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணாருன்னா அவனுக்குள்ள ஒரு புது ஆசை வரும். அந்த புது ஆசை என்ன தெரியுங்களா? யாருக்கு என்னத்துங்க ஒருத்தர்கிட்ட பேரை நம்ம கேட்போம்? அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்கள தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ யூ. கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புற ஒரு மனுஷன் உண்மையாவே மறுபடியும் பிறந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஏற்படுகிற ஒரு ஆசை இயற்கை மனுஷனுக்கு வராது. ஐ வாண்ட் டு நோ காட். கடவுளை நான் தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ காட். கடவுளை ஆசீர்வதிச்ச மனுஷன் அவன் தான். ஐ வாண்ட் டு நோ யூ. உன் பேர் என்ன? யார் நீ? எனக்கு உண்மை வெளிப்படுத்து. அதான் உண்மையான ஆசீர்வாதம். உங்களுக்கு சொல்றேன், வேற எல்லா ஆசீர்வாதமும் அதை பொறுத்து தான் அடங்கியிருக்கு. ஏன்னா கடவுளை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுலதான் அதன் மூலமா தான் எல்லாமே வர முடியுங்க. எல்லா ஆசீர்வாதம் குடும்பம் எதை பொறுத்து இருக்கு தெரியுமா? கடவுளை நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்றத பொறுத்து தான் என் குடும்பம் இருக்கு. என் வாழ்க்கை எந்த எதை பொறுத்து தெரியுமா இருக்கும்? கடவுளை நான் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கேன்றத பொறுத்து தான் இருக்கு. எல்லாமே என் லைஃப்ல எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் மை நாலேஜ் அபவுட் காட். கடவுளை பத்தி எனக்கு இருக்கிற அறிவை பொறுத்து தான் என் வாழ்க்கை இருக்க முடியும். அது எல்லாருக்கும் கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு வராது. எல்லாருக்கும் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும், டபுள் பெட் டபுள் பெட்ரூம்ல ட்ரிபிள் பெட்ரூம் அது இது இதுன்னு சுயநலமா தேடிக்கிட்டு இருந்த யாக்கோபு, இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்த யாக்கோபுக்கு கடவுள் ஆசீர்வச்சோன்னு ஒரு புது ஆசை அந்த மனுஷனுக்குள்ள வருது. அந்த ஆசை என்ன? உன் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? உன் பேர் என்ன? அந்த ஆசை நமக்கு வரும்போது தான் கடவுளுடைய உண்மையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றோம். நமக்கு அது வருது இது வருதுன்னு வேற எல்லாமே அது அது வாண்டிக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆசை வேற எல்லாமே அதை பொறுத்து வரும். புரியுதுங்களா? தட் இஸ் த மோஸ்ட் பிளஸட் திங். கடவுளை தெரிஞ்சுக்கணும். அவர் கடவுளை முகமுகமாய் பார்த்தேன், நான் இனிமே செத்துருவேன் அவரு பயப்படும் போது ஒரு விதத்துல யாக்கோப் செத்து தான் போயிட்டார். இந்த பழைய யாக்கோபா இனிமே பார்க்க மாட்டோம் நம்ம. இஸ் அ நியூ மேன். புது ஆசை அவரு, புது ஆசை. புது ஆசையை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கும்போது கடவுள் மேல அவருக்கு பசித்தாகம் ஏற்பட போகுது. நம்மளும் நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்? நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிரும், கம்ப்ளீட்டா நான் ஊ மேல சார்ந்து இருக்கணும், சார்ந்து ஊ மேல எனக்கு பசித்தாகம் ஏற்படணும். நீதி மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். கடவுள் மேல ஆசை, கடவுள் மேல தாகம். அவன் தான் மனுஷன் தாங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது பைபிள்ல எல்லாருக்குமே அதான். யாக்கோபுக்கு வேற என்ன கம்மி இருந்துச்சு? அந்த நேரத்துல மாடு மாடு சொத்தெல்லாம் இல்ல. எதுக்கு அவர் ஆசீர்வாதம் கேட்கிறாரு? ஏன் கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆசீர்வாதம் ஈசால இருந்து காப்பாத்தணும்ன்ற ஒரு விதம் இருந்தாலும் இன்னொரு விதம் என்ன தெரியுங்களா? நான் இன்னமே என் சொந்த முயற்சினால சொந்த இதனால எனக்கு மனசுல ஒரு வெறுமை தான். நம்மளுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வாலிப பிள்ளைங்க, நீங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணாலும் உலகத்துல யுவர் ஹார்ட் வில் ஆல்வேஸ் பி எம்டி. ஏன்னா அந்த ஹார்ட்டு அந்த எம்டினஸ்ஸை வெறும் கடவுள் மாத்திரம் தான் நிரப்ப முடியும். நான் இவ்வளவு நாள் என் சொந்த முயற்சிகளை நான் பண்ணி பண்ணி வாழ்க்கையை 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் பார்த்துட்டேன். வெறும் வெறுமை தான். அந்த வெறுமைய என் சொந்த முயற்சினால நிரப்ப முடியாது. ஒன்லி யூ கேன் ஃபில் தட் எம்டினஸ். கடவுள் மாத்திரம் தான் அந்த எம்டினஸ் நிரப்ப முடியும்ன்ற அந்த ஆசை. அந்த ஆசை தான் கடவுளுடைய கடவுள் ஆசீர்வச்சா தான் அந்த ஆசையே வரும். சில பேருக்கெல்லாம் அந்த ஆசையே இல்லை, கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையே இல்லை. அவங்களுக்கு டபுள் பெட்ரூம் கிடைக்குமா, ஆறு கிடைக்குமா? அதான் அதான் கிறிஸ்தவம் அவங்களுக்கு. கடவுளை தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு நோ காட். அது கடவுள்னால தான் வரும், கடவுள்னால தான் அந்த ஆசீர்வாதம் வரும். பைபிள் எடுத்து பாருங்க, எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்துச்சு. கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் எடுத்துக்காங்க, அவருக்கு இல்லையா ஆசை. மோசேவை எடுத்துக்காங்க, அவர் என்ன கேட்டார் தெரியுமா? உம காமியம், நான் உன்னை பார்க்கணும், உன் மகிமைய நான் பார்க்கணும், நீ தாங்க மாட்ட பார்த்தீன்னா அப்படின்னாரு. இவர் தாவீதை எடுத்துக்காங்க, அதேதான். சங்கீதங்கள்லாம் என்ன எழுதுறாரு? ஒரு மான் தண்ணீரண்டைய தேடி ஓடுறத போல தாகமான அவன் மேல இருக்கிறான். கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? பவுல எடுத்துக்கிட்டா, ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்பதாக இந்த உலகத்துல எல்லாமே குப்பை, குப்பை, குப்பையும் மண்ணும் தூக்கி போட்ட. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் என்ன? த நாலேஜ் ஆஃப் காட், ஏசு கிறிஸ்துவ அறிகிறதுக்கு முன்பதாக. அதைத்தான் இன்னொன்னு அறிஞ்சிக்கணும். பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை அறிந்து ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவருடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏசு கிறிஸ்து நான் இன்னும் அறிஞ்சிக்கணும்னு வர. அதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். புரியுதுங்களா? காட் பிளஸ்ஸஸ் அஸ். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு புதிய ஆசை ஏற்படும். யாக்கோபுக்கு ஏற்பட்டுச்சு, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு. அந்த ஆசை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாம் வேணுமா? அவர்கிட்ட கேளுங்க. காட் பிளஸ்ஸஸ். நம்ம எல்லாரையும் அந்த ஆசீர்வாதம் கடவுள் கொடுத்தாருன்னா அதுதான் பாக்கியம், பெரிய பாக்கியம் அது. சரி.